நட்சத்திரத்தில் நீங்கள் நுகர்ந்து விட்டால் இதை அடக்கும். ஆக ஒவ்வொரு நிமிடத்திலும் தீமைகள் அடக்கக்கூடிய சக்தி உங்களுக்குள் வர வேண்டும். ஆக இந்த நிலை பெறச்சான் திரும்ப 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 எல்லா சாமி திரும்ப திரும்ப இதான் சொல்லி எனக்கு தலைவலியா இருக்கு. சில பேர் இனிதான் எனக்கு எதை சொல்றேன்னு சாமி திரும்ப சொல்றான்னு கேட்ட உடனே என்ன சொன்னாருன்னு திருப்பி சொல்ல தெரியாது. ஆனா திரும்ப சொல்றாருன்னு தெரியுமா என்ன சொன்னாருன்னு தெரியாது. ஆக இதை போல நிலைகளைத்தான் இருந்தெல்லாம் நீங்க தப்ப வேண்டும் என்றதுக்குத்தான் சொல்லணும். இப்ப ராமாயணம் எழுதுறாங்க, அவன் எழுதும் ராமாயணத்தை திரும்ப திரும்ப அதெல்லாம் வாசிக்கிறாங்க. அதை மட்டும் கேட்டுட்டு இருப்பாங்க. ராமாயணம் போன வருஷம் இருந்தாங்க, இதே ராமாயணத்தை படிக்க போறாங்க. அந்த கதையை திரும்பி சொன்னா ராமாயண கதையெல்லாம் சொல்றாங்க. ராமன் அப்படி செய்தான், இந்த கடலை கலந்து போனான், அப்படி கடலை கலந்து போனான், சீத்தை இத்தனை அவசப்பட்டது, அவன் சீத்தா அனுசிதான் பரிசோதனை பண்றாரு, அக்னியில இறங்க சொன்னா மனைவி சோதிக்க செய்தான். இப்படி எல்லாம் ராமாயண காவியங்கள நம்மளுக்கு தவறான வழிகளை காட்டி ஆக மனிதனை ஆக பண்படுவதற்கு மாறாக பண்பை இழக்க செய்தான் ராமாயண காவியங்களை என்று எழுதி கொண்டு இருக்கின்றார. தவிர ராமாயண கதைகளை சொல்லவங்க பார்க்கணும், அழகான நல்ல வர்ணிப்பணும். ஒரு சமயம் சிதம்பரத்தில் இருக்க போகும்போது ராமாயண காவியத்தை ரொம்ப அழகா சொன்னார். அவர் ஒரு நாளைக்கு எவ்வளவு 1000 ரூபா இந்த கதையை சொல்றது, 10 நாளைக்கு ஆனா 10000 ரூபா, வர்றவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்தோம், இவரெல்லாம் சொல்லி இருந்தார். ஒரு வசமா நம்ம கிட்ட சிக்கிட்டார், ராமன் எங்கேயா பிறந்தா எப்படி பிறந்தான்னு கேட்டேன். அதப்ப நான் சொல்றேன், இந்த உணர்வின் தன்மை எந்த உணர்வை எடுத்துக்கொள்ளதும் நீங்க நுகர்றீங்க. அப்ப நிஷி திடீரா சரி எடுத்துக்கொள்ளுக்க இந்த எண்ணம் எந்த குணமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த உணர்வு வரும். அப்ப சீதா ராமனாக மாறுங்க. நான் சொல்றது சீதா லட்சுமியை எடுத்துக்கொள்ள கொண்டது நீ நுகர்ந்தவங்க உடலுக்கு திடீரா யுகத்தூக எண்ணங்கள் தோன்றுகின்றது அப்படிங்கிற ஒண்ணு தலையை சொன்ன. இத்தனை கதையை சொல்லி ராமன் யார் யாரு எப்படியா பிறந்தான்னு சொன்ன தெரியல. ஆனா இந்த கதையை தான் படித்து ஒருவன் சொன்னதை மற்றொரு மாற்றி அமைத்து ஆக இது ஒரு கதையாக சொல்லி சீதா பதிவிறதே ஆகையினால கணவனை நம்பியிருந்தா ஆக கணவனுக்கு அறிவு நின்றிருந்தா என்ற நிலையும் இது ராவணன் அழித்து செல்லப்படப்போகும்போது பரிபக்தியினால அது நீண்டா இப்படி எல்லாம் கதைகளை சொல்லி கொண்டு வருகின்றமே தவிர இந்த ராமன் என்பது யார் நம்முடைய எண்ணம் என்ற நிலைகளை அந்த தெளிவாக நமது சாஸ்திரங்கள் கூறுகின்றது. இதையெல்லாம் நாம் மறந்து வாழ்கின்றோம் என்றால் நான் சற்று சிந்தித்து பாருங்க, இது உங்க நினைவுக்கு வந்து பாருங்க. ஆக எண்ணங்கள் எப்படி இயக்குகின்றது, எண்ணத்தால் தான் கண்கள் உருவானது, எண்ணத்தினால் தான் அந்த உணர்வுக்கொப்ப உடல் உறுப்புகள் மாறுகின்றது, எண்ணத்தால் தான் நோய்கள் வருகின்றது. நாம் எதை எண்ணுகின்றோம் உணர்ச்சியில் நமக்கு எண்ணமாக வந்தது அந்த உணர்ச்சியில் இயக்குகின்றது உடனே தன்மை அணுவாக மாறுகின்றது என்பதனை நாம் அனைவரும் தெரிந்து கொள்ளல் வேண்டும். ஆகவே நாம் இப்போ எதை நுகர வேண்டும், உங்கள் சிந்தனைக்குரிய நிலையில் திட்டுவோரையும் வேதனைப்படுவோரும் வேதனைப்படுவோர் நிலைகளையும் நாம் கேட்கின்றோம். சில நேரங்களில் உட்கார்ந்து பாட்டு கதை சொல்லுவாங்க, சில நேரங்களில் இந்த மாதிரி ராத்திரியில் உட்கார்ந்தோன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதாவது ராத்திரியில் வயலில் போய் தண்ணி பாய்ச்ச வேண்டும் என்று அன்னைக்கு இந்த ஏற்றம் இறக்கி கொண்டு வருவாங்க. அந்த ஏற்றம் இறக்கி வரப்போகும்போது காலையில் இந்த மாதிரி ஏற்றம் இறக்கணும்னு நினச்சி பார்த்துட்டு இருந்தான். உடனே என்ன செய்ய, ஒரு பேய் வந்து கூட்டுக்கு போய் தண்ணி அரைக்கணும்னு சொல்லி வெத்தலை குடிக்காது கூட்டு போச்சு. அதை குடிக்க போன உடனே இந்த ஏற்றத்தில் இருந்துகிட்டு இருந்த உடனே வேக வேகமாக வாழி வருது அந்த தண்ணி போகுதான் இப்படிலாம் பண்ண உடனே இது வந்துருச்சு. திரும்பி பார்த்தா நம்ம ஏதோ இந்த தெரிஞ்ச தனது கூட வந்தவன் தான் வேலைக்காரன் தான் நினைச்சது கடைசியில் பேயா போச்சு அப்படின்னு சொன்ன உடனே தண்ணியெல்லாம் நடந்து போறோம். அந்த பேயை நினைச்ச உடனே உடனே அங்கே போய் அடிபட்டு செத்தான். இப்படி வரும் நாம பெரிய கதைகளை சொல்லி இந்த மாதிரி எண்ணும் போது திடீர்னு நாம் போறோம், ஒரு இலைய ஆச்சுன்னா நம்முடைய எண்ணம் எதுவோ அந்த ரூபம் தெரியும், பெய் வந்துருச்சு பெய் வந்துருச்சு பெய் வந்துருச்சு, இவன் என்னபடியே எல்லாம் அது தெரியும். அப்போ உணர்வின் தன்மை வந்து திடீர்னு ஏதாவது ஒண்ணு இந்த பக்கம் வந்துச்சுன்னா காத்துல ஒரு இலங்க வந்துட்டேன்னு தெரியும். இந்த உணர்வின் தன்மை தனக்குள்ள இருக்க சிந்திக்கும் நிரம்பல ஆனால் அது கட்டாய்வு, மூக்கும் வாயெல்லாம் ரத்தமாகும். அது ரத்தமாகிறதுனா இந்த கட்டாய்வு ரத்த நாணங்கள் வெடித்து வருவது பேய் அடிச்சு ரத்த ரத்தமா சக்கரை ரத்தமெல்லாம் வந்துருச்சு. ஏன்னா உணவின் அதிர்ச்சி அந்த உணவு நாம் டிரான்சாக்சன் செய்யக்கூடிய அந்த உணவு அந்த இரத்த நாணங்கள் வெடித்து விடுது. இப்படி எல்லாம் வரப்போகும்போது நம்முடைய எண்ணங்கள் நம்ம எப்படியெல்லாம் கொண்டு போகுதுங்கிறதில இதெல்லாம் நாம் அறிந்து கொண்டால் போறோம். ஆனால் நாம் சொல்லும் உணர்வை அதிரின் தன்மை எண்ணும் போது நாம் அதே பயத்தால துடுக்கு துடுக்கு துடுக்குன்னு போயிட்டு ஒரு சமயம் என்ன ஆகி போச்சு, நீ சிம்மாசனத்துக்கு போன உடனே ஒரு பறவை கிளப்ப சொன்ன, ஒரு பனைமரம் இருந்தது, அதில் ஒரு மனிதனுக்கு காசை கொடுத்து ராத்திரி நான் இங்கே போனேன். அங்கே கருப்பண சாமி வந்தது, ஒருத்தனை அடிச்சு அங்கேயே தூக்கி போட்டுருச்சு, நான் போன உடனே பயந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டு இவன் சொல்றான். அவன் சொன்ன உடனே அதுக்காக வேண்டி சில இதைகள் எல்லாம் போட்டு கோழி அறுத்து அந்த ரத்தத்தை போட்டு வந்துட்டான். அவன் ரத்த ரத்தமாக கட்சிட்டான், தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்க. அடுத்தாப்படி ரெண்டு பேர்த்து சொன்ன உடனே அங்கே போய் பார்க்குறாங்க, அந்த பணம் எடுத்துட்டு போனேன், இங்கே கற்பனை சாமி இருக்குது அப்படின்னு இந்த பயத்திலேயே மணி ஆறாய் போச்சுன்னா அந்த பக்கத்தில் யாரும் போகிறது. ஆனால் அதே சமயத்தில் இந்த எண்ணங்கள் கொண்டு போகும்போது விடியில் என்ன செய்கிறாங்க, ஒரு காத்தும் அந்த பண ஓலை எப்படி ஆரம்பிச்சுன்னா ஆகா பேய் வந்தாடுது பேய் வந்தாடுன்னு இந்த பயம் வந்த அப்படின்னு இந்த அதிர்ச்சியில் என்ன செய்வேன், அந்த உணர்வு நுகர்ந்த உடனே இந்த மாதிரி அன்னைக்கு பேய் வந்தது அதில் எனக்கு பயமா இருக்குது நடுக்க ஆயிட்டு. ஆக இதையெல்லாம் பரிசாந்தரமாக இப்படி செய்யப்படும் போது மனிதன் உணர்வு எப்படி எடுத்துக்கொள்கின்றான், அது எப்படி நடக்கின்றது, அவனுக்குள் இது எப்படி விளைகின்றது, இதெல்லாம் நம்முடைய எண்ணங்கள் நுகர்ந்த உணர்வு எதுவோ அதைத்தான் நமக்குள் அந்த உயிர் அந்த உணர்வின் அணுவாக அதை மாற்றுகின்றது. அதே உணர்வாயினால் அந்த அதிர்ச்சி உணர்வே அதுக்கு உணவு தேவைப்படுகின்றது. இதையெல்லாம் கட்டி அப்புறம் இந்த மாதிரி ஆணவற்பாடு அவங்களை இவனை வச்சு வர சொல்லி அப்புறம் சில இதைகளை சொல்லி நீ இதை என்ன உனக்கு இது நல்லதாகும் அப்படின்னு சொல்லி அது மாற்றி அமைக்கும். ஏனென்றால் மக்கள் மத்தியிலே இப்படி ஒருவர் என்ன உணர்வுகளை அது மீண்டும் பதிவு செய்ய போகும்போது இந்த நிலை வருகின்றது. அதனால் இதை போல நாம் ஆயுர்வோமம் செய்கிறதோ யாகங்கள் செய்கிறதோ யாகங்கள் செய்து பாவத்தை போக்க விடாது என்று நாம் யாகத்தை கிட்ட நாம் வந்திருப்போம், பல பொருள்களை எடுப்பார்கள், நம் காதலை கேட்கின்றோம், இந்த உணர்வு கொண்டு நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். நாம் இறந்தால் இதே மந்திரத்தை செய்தால் அவன் கைவல்யம் ஆகிவிடுவோம். ஆகவே அவன் ஆட்சி படைக்கும் பொம்மையாக நாம் மாற்றிவிடும். இதே போல யாகங்கள் செய்வதோ பாவங்கள் செய்வதிலிருந்து விடுபடும். ஆக எதை எடுத்தாலும் உண்மையான யாகத்தை அருள் என்ற உணர்வின் தன்மையை துரு நட்சத்திரத்தின் உணர்வு உங்களுக்குள் சேர்த்துக் கொள்ளும். அதே போல இந்த உணர்வு உயர்ந்த குணங்கள் கொண்ட அந்த உணர்வு பெற வேண்டும் என்ற உணர்வை உங்களுக்குள் சேர்த்து கலந்து கொள்ளும். இந்த உணர்வு உங்களுக்குள் நீங்கள் எண்ணியதை அந்த உணர்வு அனுபவிக்க மாறும். பின் அது வளர்ச்சி அடைய அது உணவுக்காக இயங்கும். அது உணர்வை நுகரப்படும்போதான் ஞானத்தின் வழி வரும். இதே போல நம்முடைய வாழ்க்கையில் தெளிந்த மனமும் மகிழ்ந்து உணர்வு பெற வேண்டும் என்றால் இவ்வழியில் நீங்கள் இதை செய்யுங்கள். மீண்டும் காலையில் தொடர் மணி என்ன இருக்கும்? ஓம் ஈஸ்வரா, ஓம் ஈஸ்வரா. தமிழ் ஓ தமிழ் கொஞ்சம் காத்து ஜூடே இல்லை. நம்ம இந்த உடலை விட்டு இறந்த விடுப்பாடு நாம என்ன செய்ய போறோம், நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லுவாங்க. நாம இப்ப இருக்கிறோம், இறந்த விடுப்பாடு நம்ம மனிதனா பிறக்கிறோமா நாயா பிறக்கிறோமா பேயா பிறக்கணும் எல்லாம் சொல்றாங்க. நாம இறந்த விடுப்பாடு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா இருக்க போறோம் சிலர் சொல்லுவாங்க. அப்ப செய்யற தப்பெல்லாம் நிறைய செய்திட்டு இருப்பாங்க. இந்த உதாரணமாக அருணகிரிநாதர் செல்வந்தர், செல்வங்களை நிறைய சம்பாதித்த அவங்க தாய் தாப்பினார். அந்த செல்வ செருக்களை என்ன ஆயிப்போச்சு, காசுகளை விட்டு தாசி வீடுகளுக்கு நிறைய போய் செலவழித்தார். அந்த செலவழித்து இந்த காசுகள் எல்லாம் விரயம் செய்தது. பல நோய்கள் இங்க வந்தது, குஷரோகம் வந்துருச்சு, கையில் இருக்கக்கூடிய செல்வமும் அனைத்தும் போயிடுச்சு. ஆக அவன் செய்த தவறுகள் ஏராளம். இப்ப அருணகிரிநாதர் கோயில்ல இல்லாத இடங்கள் எல்லாம் இல்ல முருகனை பற்றி பாடியிருக்கிறார் நிறைய, இதை நம்ம பார்க்கிறோம். அருணகிரிநாதர் எப்படி தவறெல்லாம் செய்து கொண்டிருந்தார், அது எவ்வளவு பெரிய குற்றவாளி, இவருக்கு எப்படி ஆண்டவன் என்று இந்த சக்தியை கொடுத்தார், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இப்ப அவனுடன் கூட பிறந்த சகோதரி, தம்பி மேல் பாசம், ஆனால் இவன் காசை வைத்து ஊதாரித்தனமாக தான் வழி நடத்தி கொண்டான். ஆனால் சகோதரியோ அதுக்கு திருமணம் ஆகவில்லை, தன் சகோதரன் நல்லவனாக வேண்டும், அவன் சிந்தித்து செயல்படும் தன்மை பெற வேண்டும், அவன் உலக ஞானம் பெற வேண்டும், பெரிய அழிவாளியாக வர வேண்டும் என்று எண்ணங்கள் கொள்ளுகின்றது. இருந்தாலும் அந்த காலத்தில் திருஞான சம்பந்தர் அதை எப்படி தாய் கருவிலே பிறந்து பிறக்க வந்து குழந்தை இல்லை என்று ஏக்கமாகும் போது, இந்த தாய் அந்த கோயிலே சென்று புத்திரவாக்கியம் வேணும் என்று ஏங்கி பலகாலம் அதே உணர்வுடன் இருக்க, அங்கே கதா காலச்சமயங்கள் செய்யப்படும் போது அதையெல்லாம் உற்று பார்க்க, இந்த நம்பிக்கைகள் இதை நாம் வணங்கி வந்தால், இதை தவம் இருந்தால் நமக்கு புத்திரபாக்கியம் கிடைப்பான் என்று சீர்காழி என்ற நடிகள் இந்த ஆலயத்தில் இப்படி அந்த தாய் வணங்கி கொண்டு வருகின்றார். அதே சமயம் அவருடைய எண்ணங்கள் வலுப்பெற்று கருவிலே குழந்தை உருவாகின்றது. அந்த தாய் என்ன செய்கின்றது, அந்த கதாகாலச்சமயங்கள் நடத்துவதை உற்று பார்க்கின்றது, அந்த உணர்வை நுகர்கின்றது. அந்த சிவன் எதையெல்லாம் செய்கின்றானோ அந்த சக்தியெல்லாம் என் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு பெற வேண்டும் என்று எண்ணுகின்றது. அங்கு அற்புத நிகழ்ச்சிகள் எதுவெல்லாம் நடக்கின்றதோ அதையெல்லாம் என் கருவில் இருக்கக்கூடிய குழந்தை பெற வேண்டும் என்று தன் உணரை நுகர்ந்து தன் நினைவினை கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு செலுத்துகின்றது. அதே சமயத்தில் அந்த விஷயத்தை எப்படி நீக்கிறான் என்று அந்த கதாக்கார சமயங்களில் அந்த ஈஸ்வரன் என்னமெல்லாம் செய்கின்றான் என்று அந்த கதைகள் கூறுவதெல்லாம் அதையெல்லாம் அவன் அடிப்படையிலேயே நினைக்க வேண்டும். ஆக அவனுடைய பார்வையில் நஞ்சிகள் நீங்க, என் குழந்தையின் பார்வையில் நஞ்சிகள் நீக்க வேண்டும், இறந்தவர்களை மீட்க வேண்டும், இந்த உணர்வெல்லாம் என் குழந்தை கருவிலே பெற வேண்டும், அந்த ஈசனின் அருள் பெற வேண்டும் என்று தாய் எண்ணுகின்றது கருவிலே இருக்கும்போது. ஆகவே அத்தகைய நிலைகளே அது வளர்ந்த பின் சிவனாலயத்தில் அந்த சிவனை பார்த்தது வேண்டுகின்றது, விநாயகரை பார்த்தது வேண்டுகின்றது, அங்கு சிவனாலயத்தில் இருக்கும் முருகனை பார்த்து இதெல்லாம் வேண்டுகின்றது. அவனுடைய எண்ணமெல்லாம் எண்ணி என் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அது பெற வேண்டும் என்ற உணர்வினை அதை எண்ணி ஏங்கி அந்த உணர்வுக்குள் அதை பெறுகின்றது. ஆகவே எந்தையெல்லாம் கண்ணால் பார்த்ததோ அந்த உணர்வின் தன்மை கொண்டு அந்த சொல்லின் வடிவும் இந்த உணர்ச்சியில் உடலை சென்று அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அது விளைகின்றது. ஆனால் அது பிறந்த பின் இதே போல அவன் பார்வையில் விஷம் தீங்கியிருந்தால் இவன் பார்வையில் விஷம் இறங்கி விடுகின்றது. ஆக விஷத்தால் ஏற்பட்ட நோயும் அங்கு நீங்குகின்றது. இத்தகைய தன்மை அந்த கருவிலே இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது. தாய் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் கருவிலே இது அடைகின்றது. அவன் பிறந்த பிற்பாடு அவனை பார்த்த உடனே எல்லோருக்கும் அந்த பிணிகள் போவதைக் கண்டு ஆச்சரியப்படுகின்றார். ஆக அங்கு இருக்கக்கூடிய அம்பிகையின் அருள் பெற்றவன் என்ற நிலையில் அங்கு போட்டி துடிக்க ஆரம்பிக்கும். பராசக்தியின் அருள் பெற்றவன், பராசக்தி ஞானப்பால் ஊற்றினான் என்று இந்த கதைகள் எல்லாம் வரும். ஆனால் தாய் அந்த உணர்வின் சக்தியை தனக்குள் எடுத்து அந்த கருவிலே விளைந்தது. அது அவன் வளர வளர அந்த மற்ற நோய்கள் வந்தால் விஷத்தால் அந்த தாக்குண்ட நிலைகள் இவன் பார்வையில் நோய்கள் போகின்றது. ஆகவே அந்த திருஞான சம்பந்தர் என்ற நிலைகளில் அவனுடைய வளர்ச்சிகள் அது அவன் பெறுகின்றான். இப்படி பெற்றதான் திருஞான சம்பந்தர். இதே போலதான் ஆக இஸ்ரேல் நாட்டில் ஏற்பட்ட மற்ற தாய் ஒதுக்கப்படும் போது அப்ப தான் திருமணம் ஆகப்படும் போது தச்சனை திருமணம் செய்து கொள்கின்றது. அந்த திருமணம் செய்து கொண்ட பின் யூத சட்ட பிரகாரம் இனம் விட்டு மதம் விட்டு மதமோ இனம் விட்டு இனம் செயல்படுத்தும் போது தன் மதத்துக்கு விரோதமானது. அத்தகைய நிலைகளில் அவர்கள் இனம் மாறி அவர்கள் அன்பு கல்யாணம் செய்து கொண்டால் அதிலே பிறக்கும் குழந்தைகளும் இந்த மதத்துக்கு விரோதமான நிலைகள் ஏற்பட்டுவிடும். அப்படி கருவிட்டிருந்தால் அந்த கருவை பிறந்த பின் அவருக்கு முன்னாடியே சிரசேதம் செய்துவிடும் யூத நாட்டின் சட்டங்கள், யூதர்களின் இயக்கங்கள். ஆக இத்தகைய நிலையில் இருப்பதனால் அந்த தாய் என்ன செய்கின்றது, தான் ஒரு தச்சரிடம் வணிகி வேலை செய்கின்றது, அவர்கள் அன்பு பெறுகின்றது, காதல் கல்யாணம் திருமணம் செய்து கொள்கின்றார். அதனால் அந்த கரு வரும்போது இந்த குழந்தை கருவில் இருக்கும்போது தாய் என்ன செய்கின்றது, இந்த மத சட்டத்திற்கு தப்பித்தும் இங்கே அருஞான சக்திகள் சில தில்லி சூன்யம் ஏவல் என்ற நிலையும் சில மந்திர வேலைகளை செய்வார்கள். அந்த உணர்வெல்லாம் என் குழந்தைக்கு அது கிடைக்க வேண்டும், அந்த சக்தி அவன் கிடைக்க வேண்டும், தீமையிலிருந்து மீட்ட வேண்டும் என்று அந்த தாய் எண்ணுகின்றது. அதன் உணர்வுப்படி அவன் பிறந்த பின் அதே போல யூதர்கள் அந்த கருவுற்று அதை பிறக்கும் நாள் பார்த்து குழந்தை எடுக்க வருகின்றார்கள். பிறந்த பின் அந்த தாய் என்ன செய்த யுக்தி கிளம்புகின்றது. அப்ப ஆட்டுப்பட்டியில் கொண்டு போய் இந்த குழந்தையை போட்டு விடுகின்றது. இது கத்தினால் ஆட்டுக்குட்டி எல்லாம் கத்த ஆரம்பித்து ஒரு யூதர்கள் தேடி வரும்போது அங்கு ஆண்டுகள் அடிக்கடி அதை குட்டிகள் மீண்டு வந்தால் நாம் பிறக்கும் போது எப்படி நாட்டம் வருதோ அதே போல் அங்கு நாட்டம் வரும். ஆனால் அதனால் அவன் கண்டுபிடிக்க முடியாதபடி ஆனா ஆட்டுக்குட்டியின் கூண்டுக்குள் அது போட்டு விட்டதனால் அதிலிருந்து அங்கே இவர்கள் சிறசியதம் செய்ய வந்த இவர்கள் திரும்பி விடுகின்றார்கள். ஆகவே இந்த தாய் இதையெல்லாம் எண்ணினதோ இவன் பாருகள் பல நோய்கள் போக வேண்டும், பல பிணிகள் போக வேண்டும் என்று இப்படி அந்த தாய் எண்ணுகின்றது. ஆக பல தீமையுடைய உணர்வுகளிலிருந்து மாறுபட வேண்டும் என்றெல்லாம் அந்த தாய் கருவில் இருக்கும்போது கற்பனை பண்ணி தன் கருவிலே எண்ணுகின்றது. பிறந்த பின் இந்த தாய் இந்த பட்டியில் போட்ட பின் இவர்கள் அந்த சேவர்கள் வந்து இந்த குழந்தை பிறந்து விட்டது என்று கேட்கும்போது இப்பதான் எடுத்துக்கொண்டு போகின்றார்கள் என்று அங்கே சொல்லுகின்றார்கள். அப்போ சொன்ன பின் என்ன செய்கின்றது, இது அழுது புலம்பிய வேண்டியிருக்கு, என் குழந்தை போய்ச்சேன்னு இவர் அழுகிற பார்த்து என்னங்கிற வகையில தேடி செல்வதற்கு முன் இந்த குழந்தையை கடத்தி அதை ஹைபர் கணவாய் வழி கூடி இந்தியாவுக்கு வந்து விடணும், ஏமன் நாட்டு வழி கூடி, அதாவது எகிப்து வழி ஏமன் நாட்டு வழி கூடி இங்கே வந்து இந்தியாவில் தஞ்சம் புகுந்து விடுகின்றனர். ஆனால் அந்த குழந்தை காக்கப்படுகின்றது. அதனுடைய வளர்ச்சியில் விஷம் தீண்டினால் இந்த குழந்தை பார்வையில் விஷங்கள் போக்குகின்றது. பல நோய்கள் இருந்தால் இந்த தாய் எண்ணிபடி அங்கு போகின்றது. ஆகவே ஆண்டவன் அது கொடுத்தான் என்று அவர்கள் அங்கு சொல்வார்கள். இங்கே நமது நாட்டில் இங்கே திருஞான சம்பந்தருக்கு தாய் தனக்கு குழந்தை இல்லை என்ற இயக்கத்தில் அது அதுவும் அந்த கதா காலக்கமனை கேட்கும்போது இந்த சக்தி எல்லாம் என் குழந்தை கிடைக்க வேண்டும் என்று இப்படி எண்ணுகின்றது. அதன்படி அவன் பிறந்த பின் அவன் விஷம் கொண்டு தீண்டினால் பார்த்தால் அது போய்விடுகின்றது. இப்படி அவனுடைய வளர்ச்சி அவனுடைய காலத்தில் அத வந்து இளமை பருவத்தில் இந்த உணர்வின் சக்தி பெற்ற பின் அந்த தாய் எண்ணியபடி அவன் ஆன்மா பிரிந்து விடுகின்றது. அந்த பிரிந்து அந்த உணர்வின் தன்மை படுகின்றது. உதாரணமாக திருஞான சம்பந்தர் விஷம் தீண்டியதை நீக்கி போகும்போது சில நேரங்களில் ஒரு இளம் பெண்ணை விஷம் தீண்டி விடுகின்றது. ஆனாலும் வெளியூர் போயிருக்கும் போது அது சுட்டு சாம்பலை எடுத்து வைத்திருக்கின்றார். அந்த திருஞான சம்பந்தர் வரப்படும் போது இந்த மாதிரி விஷம் தீண்டி விட்டது, அதனாலே என் குழந்தையை நீங்க எழுப்பி விடுங்க அப்படின்னு. அப்போதான் திருஞான சம்பந்தர் நினைக்கின்றார், சிரிக்கின்றார். ஆக இந்த உடலை விட்டு இந்த உயிரான்மா போய்விடுகின்றது, அதை நினைத்து இருக்கின்றது. ஆகவே அதை இறப்பதில்லை என்று சொல்லுகின்றார். அப்ப இறப்பதில்லை என்றால் என் குழந்தை எனக்கு கொடுங்கள், நீங்களே திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். அப்போ இதுக்கெல்லாம் இந்த சாதாரணமா இந்த கதைகளையும் கதைகளாக எழுதி இந்த உணர்வின் தன்மை மாற்றி எப்படி கொண்டாடுகின்றார் என்ற அப்போது காத்திருந்து திருஞான சம்பந்தத்து இதை சொன்ன உடனே இந்த பார்வன் குழந்தை எப்படி இருக்கிறார் என்று ஆக அழகான நிலைகள் இருக்கு பார்க்கின்றார்கள். அப்போ இதை என்ன செய்யறாங்க, இதையிலே நீங்களே திருமணம் செய்து கொள்ளணும், எப்படி நான் திருமணம் செய்து கொள்ளுந்து வாக்குவாதங்கள் நடக்கின்றது. ஆக இறந்தரை நீட்ட முடியாது, அந்த உணர்வு நலைகளின் ரூபமாக தான் இருக்கும் என்று அவர் எடுத்து சொல்லுகின்றார். எந்த விஷயத்தின் தன்மை பாய்ந்ததோ அதன் உணர்வின் ஆன்மாவாக தான் இருக்கும். அடுத்த பிறையின் தன்மை எதன் விஷயத்தின் தன்மதோ அந்த எண்ணங்கள் கொண்டால் இது பாம்பாக தான் திறக்க முடியாத, இது கன்னியாக இங்க வர முடியாது. இதெல்லாம் அவர் சொல்ற இதெல்லாம் அந்த சாஸ்திரங்கள் வெளிவரவே இல்லை. நீங்கள் நல்ல சில நூல்களை படித்து பார்த்தா சில நிலைகள் தவறுகளை எழுதி மனிதனை மாற்றுவதற்குத்தான் சில நிலைகளை செய்துள்ளார். ஆனாலும் அதே சமயத்தில் இங்கே தாய் கருவிலே பெற்ற சக்தி இது திருஞான சம்பந்தர், தாய் பெறவிலே பெற்ற சக்தி ஏசுநாதர். ஆனால் இங்கே சகோதரியின் வழிகள் இங்கே சக்தி பெற்றது. இப்ப இந்த திருஞான சம்பந்தரை பற்றி அது அதிகமாக படிக்கின்றது. அவர் எப்படியெல்லாம் விஷத்தை போச்சு விஷமான நிலைகள் என்று மீற்றினார் என்ற நிலைகளை திருஞான சம்பந்தர் வெளியிட்ட நூல்களை படிக்கின்றது, அதுவே பாராயணம் பண்ணி வைத்திருக்கின்றது. அப்போ இவன் இடத்தில் இருக்கக்கூடிய விஷத்தன்மைகள் நீங்கி அவன் மனிதனாகி தன்னலை அவன் திருந்த வேண்டும் என்று சகோதரன் சகோதரி தன் சகோதரன் அவன் இந்த நிலை பெற வேண்டும் என்று இந்த உணர்வினை தனக்குள் வளர்த்துக் கொள்கின்றது. ஆக இந்த திருஞான சம்பந்தர் எதை எதையெல்லாம் கூறினாரோ வானையின் தத்துவத்தை இந்த திருஞான சம்பந்தர் வெளியிட்டிருக்கிறார். அதன் உணர்வெல்லாம் என் சகோதரன் தர வேண்டும், இவன் அறியாத இருள்கள் நீங்க வேண்டும் என்று அந்த சகோதரனை எண்ணி இந்த உணர்வின் தன்மை தனக்குள் வளர்த்துக் கொள்கின்றது இந்த சகோதரி. அது வந்து அருணகிரிநாதனுடைய சகோதரி. இப்படி வளர்த்து கொண்ட உணர்வுகள் அங்கு விளைகின்றது. விளைந்து வந்த பின் சகோதரனை பற்றி இயக்கம், அவன் எப்போதும் திருந்த வேண்டும் திருந்த வேண்டும், அந்த அனுஞானம் தர வேண்டும் என்ற நிலைகளே இவன் எண்ணு இந்த தாய் சகோதரி எண்ணுகின்றது. ஆக பல பல சித்தருடைய உணர்வுகளையும் பல அற்புத நிலைகளை நடத்தி அவருடைய உணர்வுகளையும் தான் படித்து அந்த உணர்வின் தன்மையின் சகோதரன் பெற வேண்டும் என்ற நிலைகளை அங்கே செய்து கொண்டே வருகின்றது. ஆக தான் படித்துக் கொண்ட உணர்வின் தன்மை உண்டு தன் சகோதரன் மேல் பாசமாக இருக்கின்றது. ஆனாலும் இந்த சகோதரன் திருந்தினப்பாடுகளை சகோதரனை எண்ணி இந்த சக்தியெல்லாம் வளர்த்துக் கொள்ளுங்கள். இந்த உணர்வெல்லாம் இங்கு இருக்கின்றது. ஆக தன் உடலில் அது வளர்த்து கொண்டது, அதற்கு திருமணம் இல்லை. ஆனாலும் அந்த சகோதரன் பல நிலைகளையும் அவன் குஷ்டரோகமாகி தத்தளிக்கின்றான். இருந்தாலும் பணம் எல்லாம் வரையமாகிவிட்டது. சகோதரன் கேட்ட பரு நகை எல்லாத்தையும் அங்கு கொடுத்தவன் பெரும் செல்வந்தராக இருந்ததான். எல்லாம் அழித்து விட்டான் இந்த சாப்பாட்டிற்கே சொல்ல. ஆனால் இன்னொரு பக்கம் பாத்திரம் தேய்த்து தான் அது படைக்கின்றது. அதன் கூலி வேலை செய்து அது உணவை உட்கொள்ளுகின்றது. அப்ப சகோதரன் வருகின்றான். என்னை நான் சென்ற தியாசியிடம் சென்று போனேன், என்னை அவமதித்து விட்டார், நான் அவள் அடங்கே ஆக வேண்டும், எனக்கு நீ காசு கொடுத்தே ஆக வேண்டும் என்று பிடிவாதமாக தன் சகோதரியை விடாப்பிடியாங்க. என்கிட்ட காசு எதப்பா, எல்லாமே இழந்தாச்சு, இன்னைக்கு என் உடல் தான் இருக்கின்றது, நீ அங்கு இச்சை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன், என்னுடைய உடலையே நீ பயன்படுத்திக் கொள் என்று அங்கு சொல்லப்படும்போது சகோதரிய நிலைகளை எண்ணி அவன் செயலை பார்த்து அந்த மூச்சியாகி அவன் மடிந்து விடுகின்றான். சகோதர நிலை எண்ணத்தாகி அப்போ அவன் எந்த நிலைகள் எண்ணினானோ இந்த உணர்வு ஆன்மா பெரிய போகும்போது அருணகிரிநாதர் உடல்ல அங்கு புகுந்து விடுகின்றது. அந்த புகுந்த பின் அவன் என்ன செய்தான், தனக்கு உதவி செய்த சகோதரி போய்விட்டதே, இனி எனது வாழ்க்கை என்ன இருக்கிறது என்று நிலைதான். திரு அண்ணாமலையில் இருக்கக்கூடிய கிளிக்கோபுரம் என்று சொல்வார்கள், அதன் மேலே ஏறி அவன் மர உடலை மடித்துக் கொள்ள ஏறுகின்றான். அதை ஏறி உடலை மடித்துக் கொண்ட நிலைகளில் வானை நோக்கி ஏகிருந்தான். தன் சகோதரி போய்விட்டாளே, இன்னைக்கு யார் துணை இருக்கின்றார், இனி என்னுடைய இந்த உடல் இந்த மடிந்து விட வேண்டும், அடுத்த ஜென்மமாவது எனக்கு புனித நிலைகள் பெற வேண்டும், என்னை அறியாது தவறிலிருந்து நான் மீள வேண்டும், இந்த உணர்வை ஏங்கி இந்த உணர்வை வளர்த்து கொண்டு அங்கே மடிவதற்கு தயாராகின்றான். கோபுரத்திலிருந்து விழுகும் போது அப்போதுதான் இந்த நினைவுகள்லாம் வந்த பிற்பாடு அவன் சகோதரின் உயிரான்மா அவன் உடலுக்குள் இருப்பதனால் அவன் கீழே விழுகாதபடி தடுத்து நிறுத்துகின்றது. அப்படி தடுத்து நிறுத்தப்படும் போது அப்போது அவன் ஏங்கி நிற்கின்றான். அவன் உணர்வுகள் அங்கே ஞானம் வருகின்றது. ஆக மடியவில்லை தாயின் அந்த சகோதரின் உணர்வுகள், அவர் கற்றுக்கொண்ட உணர்வின் ஞானம் எல்லாம் அங்கே வருகின்றது. அவர் கற்றுக்கொண்ட உணர்வுகள் தான் திருஞான அந்த அருணகிரிநாதர் உடல்களே அது வருகின்றது. அப்ப அந்த உணர்வின் தன்மை கொண்டு இவன் மடிவதற்கு மாறாக அவன் உணர்வின் ஞானம் அங்கு தோற்று வைக்கின்றது. ஏனென்றால் சகோதரின் உணர்வு அங்கு இருந்து இந்த உணர்ச்சிகளை ஊட்டுகின்றது. அங்க மடியாத நிலை கொண்டு அங்கு அப்போதுதான் பாடுகின்றான். நாத விந்துகள் ஆதி நமோ நம, வேத மந்திரச ரூபாய நமோ நம, வெகுகோடி என்ற நிலைகளை அவன் பாடல ஆரம்பிக்கின்றான். இது எதன் வெளிக்கொண்டு சகோதரி கற்றுக்கொண்ட உணர்வும் சகோதர மேல உள்ள பாத்தத்தினாலே இதை கட்டுவனந்த உணர்வின் ஆன்மா அங்கே சென்று விடுகின்றது. அந்த ஞானத்தின் தன்மை கொண்டு அவன் உடலே பெறப்படும் போது திருஞானர் வாசித்த உணர்வெல்லாம் இவனுக்குள் வரும்போது அவன் பார்வையில் நஞ்சுகளின் நிலையில் நீக்குவது கொண்டு இந்த உணர்வு தாய் பயித்துக் கொண்ட பின் சகோதரன் இப்படியெல்லாம் ஆக வேண்டும் என்ற உணர்வை எடுத்துக்கொண்ட இந்த உணர்வுதான் அந்த திருஞான சம்பதன் உணர்வை தனக்குள் எடுத்துக்கொண்ட பின் இந்த ஆன்மா உள்ளே சென்ற பின் அவன் குசுரோகங்கள் மறிகின்றது. ஆக இந்த உணர்வின் தன்மை கொண்டு தெளிவாகின்றான். ஆக ஆறாவது அறிவின் தன்மை பெற்று திருஞான சம்பந்தர் சொக்கூடிய இந்த உணர்வெல்லாம் இந்த அறிவின் நிலைகள் வருகின்றது. அப்போதான் அவன் பாடுகின்றான் வகையிலே வில்லி புத்திரார். அவர் சுற்றுப்பயணம் வரும்போது அவருடைய கவி புலமை கொப்ப சீராகவில்லை என்றார். காதலை துரட்டி போட்டு வைத்துக் கொள்ள தப்பாய் விட்டார் காதையை, அது அறுத்து விடுகிறது என்று இந்த தத்துவம் எல்லாம் அந்த அரச காலங்களில் வந்தது. அப்போது என்ன செய்கின்றான், ஆக சூரியனிலிருந்து வரக்கூடிய உணர்வுகள் எந்த உணர்வின் தன்மை கொண்டு எடுக்கின்றதோ அந்த உணர்வு உடையப்படப் போகும்போது அந்த உணர்வின் நாதங்கள் எப்படி ஆகின்றது, உணர்வின் தன்மை வரப்போகும்போது இந்த உணர்வின் தன்மை உடலாக போகும்போது மனிதன் உணர்வு எவ்வாறு ஆகின்றது, உணர்வின் அறிவு எப்படி ஆகின்றது பாடலுக்குள் அமைகின்றது. அப்போ அந்த வில்லி பாரதத்தை எழுதியவர் இதை கண்டத்தின் தோற்று விடுகின்றார், அதை சரணம் அடைகின்றார். ஆனால் படித்திருந்தானா இல்லை, இந்த தத்துவத்தின் நிலைகளை இந்த சகோதரி படித்திருந்தது, திருஞான சம்பந்த வழியில் கற்றுக்கொண்டது, பல ஞானிகள் கொடுத்த நூல்களை படித்துக் கொண்டது, தன் சகோதரன் இந்த நிலை வர வேண்டும் என்று தீமிலிருந்து விடுபட வேண்டும் என்று உணர்வை வளர்த்துக் கொண்டது. ஆனால் அதே சமயத்தில் சகோதரன் மேல் ஏக்கத்தால் அவன் செய்த மறைகொண்டு மிகவில்லையே என்று அவனை எண்ணி ஆன்மா செல்லுகின்றது. அவன் உடலுக்குள் இதை பாய்ந்து பெரிய தத்துவ ஞானி ஆகின்றது. இப்ப நாம் சாதாரணமா இருக்கலாம், ஒரு குடும்பத்தில் நாம் வளர்கின்றோம். எனக்கு இப்படி துரோகம் செய்யறானி, நான் செத்தான் உழுவனா பார் என்ற நிலையில் வரும். இப்ப அதன் விலையில் எடுத்துக்கொண்டா எனது மனைவிக்கும் தன் சிறிய தாயார் அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் பெரிய நிலையா இருக்கு. எனக்கு தொல்லை கூறிட்டாங்க, அவங்க குடும்பத்தை பாரு எப்படி நாசப்பட்டாங்க, செத்தாலும் உங்களை விட மாட்டேன்னு சொன்ன. ஆனால் அதே சமயத்துல நம்ம சாமியம்மா மேல அவங்க சின்னம்மா ரொம்ப பிரியம். ஆக சாக போகும்போதே இந்த பிள்ளைய வச்சு இந்த தாயை விரட்ட வேண்டும் என்ற எண்ணங்கள் வைத்தது. அந்த அம்மா இறந்த உடனே என்ன ஆகி போச்சு, என் மனைவி உடல்லயே போந்துருச்சு. அது எப்படியெல்லாம் பேசுமோ அதே மாதிரி பேச தொடங்கி விட்டது இப்ப சாமியம்மா. இதெல்லாம் பேச தொடங்கின உடனே நான் சித்தாந்த புதுசுல வர்றேன். அந்த அண்ணே, நீ இந்த உடனா இந்த உடல் விட்டு நீ போறியா இல்லையா அப்படிங்கிறேன். எனக்கு தெரியாத என் அண்ணன் மகனே, நான் தான் இந்த கொண்டு வந்தேன் அப்படின்ட்டு. இவன் மந்திர வேலையெல்லாம் என்கிட்ட சாயாதா அப்படிங்க இப்படியே சொல்லுது. அப்ப என்ன சொல்லுது அந்த உடல்ல, அந்த அம்மா நான் சிறுப்பிள்ளையா இருக்கும் போது எனக்கு சின்ன பாட்டி மகன், எனக்கு அம்மா வாத்திருச்சு. அம்மா வாத்த உடனே அதுதான் என்னச்சு, சாப்பாட்டை இட்லி மாதிரி செய்து எனக்கு கொஞ்சம் இதான இட்லி கொண்டு கொடுத்தவர். அதை எடுத்த மூஞ்சில் அடிச்சிட்டேன். அந்த எனக்கு 6 வயசு 7 வயசு என்ன எங்க அண்ணன் மகனே, நான் இட்லி பிசைஞ்சு கொடுத்தேன், என்னையே மூஞ்சில் அடிச்சார், ஒன்னையும் நான் வளர்த்தவன ஏன் அவன் ஜம்பத்தை பாயிடலாம்னு சொல்லுவேன். அந்த சாமியம்மாக்கு இதெல்லாம் தெரியாது. இந்த நடந்த நிகழ்ச்சி சாமியம்மாக்கு தெரியாது. அந்த உடல் அந்த உணர்வு இப்படி பேசும். இது நடன நிகழ்ச்சி இதெல்லாம் குருநாதன் இயக்க உணர்வு ஒரு உடலுக்குள் மறைந்து இந்த உணர்வு எப்படி செயற்படுகிறது இங்கே காட்டுகின்றார். ஆனால் இதே படித்திக்கும் உணர்வுறப்பும் போது இங்கே இதை வைத்து இதை ஆட்சி படைக்கின்றது பெரும் அவசியப்பட்டது. இதே போல இப்போ ஒரு குடும்பத்தில் எனக்கு தொல்லை கொடுக்கிறாரு, இப்படி என்னை குடும்பத்தை நாசிப்படுத்தினா அவன் விடுவனா என்று இந்த உணர்வு கொண்டு அங்கே சென்று விடுகின்றது, அதே வேலை செய்கின்றது. ஆக தன் குழந்தை மேல் பாசமாக இருக்கின்றது. அது அவசியப்படும் போது அவன் என்ன செய்வான், ஏது செய்வான், நான் போயிட்டேன் நான் எப்படி பாதுகாத்துக் கொள்ளுகிறேன் என்று எண்ணத்தை வைத்து அந்த உயிரான போயிட்டு விட்டா அந்த குழந்தை உடலுக்குள்ளே சென்று அதே உடல்தான் செயல்படுத்தும். இதெல்லாம் தான் 3 லட்சம் பேருடைய உணர்வுகள் எப்படி இயங்குகின்றது உடலுக்கு பின் என்னங்கிற நிலை தெரிந்து கொண்டு. இப்ப என்ன செத்தவர்ப்பா நான் நினைக்கப்படும், நீ பார்க்கலாம் பேய் ஆடுதோ என்ன நினைக்க, பேய் ஆடுதோ எப்படி வந்தோம்னு எல்லாம் சொல்லுவாங்க, இவங்களை புடிச்சுக்கிட்டா சரியா. இதே மாதிரி ஒருத்தர் சாமியே இல்லை பூரமே இல்லைன்னு சொன்னவர் வந்துட்டார். அவங்க குடும்பத்துல என்ன ஆகி போச்சு, இதே மாதிரி இறந்த பெண் அவங்க குடும்பத்துல பிள்ளை மேல இந்த ஆவி வந்து பிடிச்சிடுச்சு. வந்தவுடனே என்னென்னமோ கதை சொல்ல ஆரம்பிக்குது. அவர் ஓட்டு வர்றாரு நம்ம கிட்ட, கடவுளே இல்லையே நீ சொன்னீங்கல்ல அப்படின்னா, அந்த கடவுளே என்ன இந்த பிள்ளை தெரியாத வார்த்தையெல்லாம் பேசுது அப்படின்னு. அதை என்ன செய்யுது, மந்திர தேவையான இந்த குழந்தை தலையில இருந்து குங்குமம் வருது. இந்த குழந்தை ஒண்ணுமே தெரியாது, குழந்தை தலையிலிருந்து அந்த குங்குமம் வரும். ஏதாவது பேச போனா நல்ல நறுமணங்கள் வருது. என்னப்பா விசித்திரமா இருக்கிறது, நீதான் பேய் இல்ல பூதம் இல்லைன்னு சொன்ன சாமி இல்லைங்கிற போது இது எப்படி இருக்குங்கிற, ஒரு மனித உடலை இறந்த பின் இன்னொரு உடலுக்குள் போனால் என்ன செய்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்க. அப்புறம் அந்த நாசிகத்தெல்லாம் விட்டார், நீ மந்திரவாதத்தை போக வேண்டாம், நீ இந்த மாதிரி செய்யும் இந்த குழந்தையின் தன்னை நிறுத்த முடியும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அதே பிரகாரம் செயல்படுத்த போகும்போது அதே செய்வேன்.